ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் கடந்த வகுப்புகள் மூலமாக தகர வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கியமான வித்தையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வித்தை, வித்யா என்றால் கல்வி. அப்போ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கடைசியாக நம்ம எப்படி முடித்தோம் இந்த கடந்த வகுப்பு அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த உடம்பில் வந்து 7 ஆதார சக்கரங்கள் இருக்குது. அந்த குண்டலினி சக்தி வந்து ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து மேலே போய் சகசிரஹாரம் பிரம்மரந்திரத்தில் வந்து உயிர் பிரியும்போது அவன் மீண்டும் பிறக்க மாட்டான் என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. அது எப்படி அப்படின்னால நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இறைவன் வந்து ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ ஆத்மாங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. எப்படி இருக்கும், வெட்ட வெளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ வெட்ட வெளி அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற வெளியா, இப்போ நீங்கள் நான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற இடைவெளியா, அல்லது நமக்கு அப்பாற்பட்ட எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எல்லையற்ற பறவெளியா அப்படின்னு நம்ம சந்தேகத்தை எழுப்பணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கிற இடையில வருகின்ற இடைவெளி எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பறவெளி எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சுது? அந்த வெளி இருந்தது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? நீங்கள் இருக்கிறதுனால தெரிஞ்சுது. அப்போது இங்கே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு, தன்னில் இருக்கின்ற ஒரு வெளி தான் அதை காட்டி கொடுக்குது. வெளியே ஒரு இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வெளி இருக்குது அப்படிங்கிறத நமக்குள்ளே இருக்கிற ஒரு வெளி தான் காட்டி கொடுக்குது. அந்த வெளிக்கு பேர் தான் தகர வெளி, தகரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போது அந்த தகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிக்கு பேர் இறைவன், பிரம்மம் என்று பெயர். அது வந்து உயிர் என்று சொல்கிறோம், ஆன்மா என்று சொல்கிறோம். இப்படி பல பெயர்களில் நாம் அதை அழைச்சிக்கிறோம். ஏன்னா அது இந்த உடம்புக்குள்ளே இருந்து இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கிறதுனால அதை ஆன்மா, பிரம்மம், இறைவன், உயிர் அப்படின்னு பல பெயர்களில் சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த உயிரை நாம் உணர்வு ரீதியாக அணுகுவதற்கான ஒரு உபாதி தான் இந்த உடல் என்று நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உடம்பு வந்து எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த உயிரோடு உணர்வோடு உறவாடுவதற்கு. ஏன்னா அது தன்னை வெளிப்படுத்தி உறவாடி மகிழ்வதற்காக இந்த உபாதிகளை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே அதுக்கு உதாரணம் கொடுத்துட்டேன், இருந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ மனசுக்கு வந்து ஒரு விஷயத்தை அனுபவம் ஆக்கணும் அப்படின்னா, மனமோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த மனசு வந்து திடீர்னு லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுது. கண்ணுக்கு தெரியாத மனசு எப்படிங்க லட்டை சாப்பிடும்? அந்த மனசில் தான் ஆசை வந்துச்சு, லட்டு சாப்பிடணுங்கிற ஆசை வந்தது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத மனசு லட்டு சாப்பிட முடியல. அப்போ அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு பருவுடலை உண்டாக்குது. பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் ஒரு பௌதீக உடம்பை உண்டாக்கி அந்த பௌதீக உடம்பில் வந்து புலன்களை வச்சிருக்கு. எப்படிப்பட்ட புலன்கள்? 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அப்புறம் காது, மூக்கு, நாக்கு அப்படின்லாம் எல்லா விஷயங்களையும் நமக்குள்ளே கொடுத்து, அப்புறம் அதுக்குள்ளே அந்த மனசு என்ன பண்ணுது, உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு இப்போ எனக்கு லட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த உடம்பு என்ன பண்ணுது, அப்படி தானே லட்டு தானே சாப்பிடணும், அதை இப்போ ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு உடனே போய் கடலை மாவு எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து தயார் பண்ணி லட்டு பார்த்தாச்சு கண்ணில். இப்போ அந்த லட்டை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ அந்த மனசு எப்படி சாப்பிடும்? இந்த வாய் வழியாக, நம்ம மனித உடலில் வாய் வழியாக அதை எடுத்து ரசித்து ருசித்து அந்த லட்டுனுடைய டேஸ்ட்டை, நெய்யினுடைய மனத்தை, ஏன்னா மூக்கு வழியாக அந்த நெய் மனத்தை அப்படியே உள் வாங்கி, ஆகா என்ன ஒரு நெய், கமகமான வாசம், அட பாருங்கள் எவ்வளோ ஏலக்காய் போட்டிருக்கான், எவ்வளோ முந்திரி பருப்பு போட்டிருக்கான், எவ்வளோ திராட்சை போட்டிருக்கான், திருப்பதி லட்டு, திருப்பதி லட்டு தானுங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு ருசித்து ருசித்து சாப்பிடுதல்ல. அப்படி சாப்பிடும்போது அந்த சுவையை எது உணருது? அந்த நாக்கு மூலமாக மனசு தான் உணருது. அந்த நாக்கு மூலமாக அந்த உயிர் தான் உணருது. இதுதான் இங்கே விஷயம். அதாவது இங்கே மனசு உணருது அப்படின்னா, மனம் அப்படிங்கிற ஒரு பரிணாமத்துக்குள்ளே உயிர் வந்திருக்குது. உயிர் என்ன பண்ணுதுன்னா, டைரெக்டாக எதையுமே அதனால் வெளிப்படுத்தி என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கு இவ்வளவு பரிணாமங்கள் தேவைப்படுது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு உடம்பு எடுத்து அந்த மனசுக்குள்ளே இருந்து அந்த உடம்பை தூண்டி செயல்படுத்த வச்சு அந்த ஆசையை வெளிப்படுத்தி பார்த்து இப்படி வந்து அது அனுபவம் மாற்றி அந்த லட்டை சாப்பிட்டு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நெய் மணக்குது அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா, இந்த அனுபவங்கள் அந்த நாக்குக்கு கிடைச்சதா இல்லை அதை சாப்பிட்ட ராமசாமிக்கு கிடைச்சதா? இல்லை, அது அந்த உயிருக்கு கிடைச்ச அனுபவம். அதுதான் தன்னை இப்படி அனுபவமாக்கி பார்க்க இவ்வளோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இங்கே உண்மையில் அதுதான் இருக்குது, அந்த உணர்வு, அந்த உயிர், அந்த இறைவன், அந்த பிரம்மம், அந்த ஆத்மா. நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கலாம், சிவம் அப்படின்னு நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அதுதான் இருக்குது. அது இப்படி என்ன பண்ணுதுன்னா, இவ்வளவு விஷயங்களுக்குள்ளே வந்து ஊடுருவி இவ்வளவு வைபவங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளவு வைபவங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுல எந்த ஜீவராசி இதை உணர முடியும்? இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை, மகிமையை அந்த இறை சக்தி வெளிப்படுத்தி கொண்டிருக்குன்னா, அதில் ஒரே ஒரு ஜீவராசி மட்டும்தான் உணர முடியும், அதுதான் மனிதன். எப்படி மனிதனால் மட்டும் இதை உணர முடியும்னா, மனிதனிடத்தில் இருக்கின்ற அந்த பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்தி இது நல்லது இது கெட்டதுன்னு பிரித்து பார்த்து, இது நித்தியம் இது அநித்தியம் என்று அதை புரிந்து கொண்டு நித்தியத்தை நோக்கி பயணிக்கும் போது நமக்கு இது எல்லாமே புரிய வந்துடுது. அப்போ இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு நிலையில் அந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் வந்து இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த உயிர் உடம்பு வச்சுக்கிட்டு இயங்கிடும்னா, இந்த உடம்பை முழுக்க முழுக்க அந்த உயிர் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. ஆனால் அந்த உயிரினுடைய இன்னொரு பரிணாமமாகிய மனசு என்ன பண்ணுதுன்னா, அந்த உயிரிடத்திலிருந்து தன்னை பிரித்து தனித்துவப்படுத்திக்குது. எப்படி தனித்துவப்படுத்திக்கிச்சு அப்படின்னா, நான் உயிர் அப்படிங்கிற வெளிப்பட்ட அந்த மனசு, தன்னை உயிர்னு தெரிஞ்சிக்கிட்டு அப்போதைக்கு வெளிப்பட்ட அந்த மனசானது வெளியிருந்து பல விஷயங்களை கற்றுக்குது இல்லை, பேனா பென்சில் அப்படின்ட்டு எதோ புது விஷயங்கள் எல்லாம் உள்வாங்குது இல்லையா. அப்படி உள்வாங்கும் போது இந்த விஷய சுகங்கள் மூலமாக தன்னையும் எப்படி பாவிச்சுக்குது, நான் ஒரு மனிதன், நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன், இந்த படிப்பு படித்தவன் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டோம், அதில் போய் மோல்ட் ஆகி அதில் மாட்டிக்கிட்ட பிறகு அந்த உயிரினிடத்திலிருந்து ஒரு தன்னை பிரித்து கொண்ட மனசானது தன்னை தனித்துவ அடையாளப்படுத்தி கொண்டு இந்த உடம்பை இயக்க ஆரம்பிச்சிருது. அப்பயும் உயிரோடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் மனசு என்ன பண்ணுதுன்னா, மனம் போன போக்கில் சில விஷயங்களை கட்டளையிடுது, எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆறு பறிக்குது, ஆசைகளில் போய் சிக்கிக்குது. அப்போ வெளி ஆசைகளில் போய் எனக்கு இந்த புடவை வாங்கலாமா, அந்த நெக்லஸ் வாங்கலாமா, இல்லை அந்த ட்ரெஸ் எடுக்கலாமா, இல்லை அந்த சினிமாவுக்கு போகலாமா இப்படின்னு மனசு என்னென்ன விருப்பங்களை வெளிப்படுத்துதோ அதை பூரா தூண்டி தூண்டி நம்மளை என்ன பண்ணுது, செயல்பட வைக்குது, இந்த உடம்பை வச்சு செயல்பட வைக்குது. அப்போ இந்த செயலானது இப்படி புறவிருத்திகளில் போய் 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 மனிதன் என்ன பண்ணிட்டான், வெளி விவகாரங்கள்லேயே சிக்கிக்கிட்டானே தவிர தன்னுடைய உண்மை நிலையை, நான் உயிரிடமிருந்து தான் வந்திருக்கிறேன், அந்த உயிரை தான் நானே இருக்கிறேன், இந்த உயிர் தான் இந்த உடம்பு எடுத்து இப்படி இயக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்னுடைய உண்மைத்தன்மை என்றென்றைக்கும் அழியாத உயிர், ஆனால் இந்த உடலோ அழியக்கூடியது, இந்த மனசோ தற்காலிகமாக இந்த உடம்பு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் புரியாதவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், மனம் போன போக்கிலேயே போயிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து இந்த உலகம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும், மனசு வந்து இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாங்கோ சினிமாவுக்கு போவான், நாளைக்கு ஊருக்கு போகலான்னா ஊருக்கு போவான், இப்படியெல்லாம் வெளி விருத்திகளில் சிக்கிக்கிட்டு அப்படியே விவகாரத்தில் ஈடுபட்டு அப்படியே காலத்தை ஓட்டி கடைசியில் போய் சேர்ந்துருவான். அப்போ அவன் சேரும்போது அவனுக்கு என்ன நடக்கும்னா, அந்த உடம்புலேருந்து உயிர் பிரியுது இல்லையா. அப்போ அந்த உடம்புலேருந்து உயிர் சொல்லும், சரியாடாப்பா நான் உன் மூலமாக என்னென்னமோ அனுபவிக்கும் நினச்சி தான் இந்த உடம்புக்குள்ளே வந்தேன், ஆனால் நீ என்னமோ உன் போக்கில் என்னென்னமோ பண்ணி இந்த உடம்பு டேமேஜ் பண்ணிக்கிட்ட, சரி இனிமேல் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு வேலை இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரானது உடம்பு டேமேஜ் ஆன பிறகு வெளி கிளம்பும் இல்லையா. அப்படி பிராணன்னு பேர், உயிருக்கு வந்து பிராணன்னு பேர். அந்த பிராணன் வெளி கிளம்புகின்ற அவஸ்தை இருக்கு இல்லையா, அது பிராணாவஸ்தை அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். பிராணாவஸ்தை, பிராணன் வெளியேற அவ்வளவு ஒரு முயற்சி பண்ணும், ஆனால் இந்த உடம்பும் மனசு விடாது, இறே இறே இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கலான்னு இருக்கிறேன், இப்போ எனக்கு பல்லெல்லாம் விழுந்துருச்சு ஆனாலும் நான் அந்த வெத்தலை பாக்கு போடுறதை என்னால் விடவே முடியாது, நான் என்ன பண்ணுறேன் அந்த இடிச்சு கிடிச்சு தட்டிக்கிட்டியாவது வாயில் போட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி கெஞ்சுது இந்த உடம்பும் மனசும். அந்த அடிக்ஷன், அதாவது அந்த மனசு என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயத்தில் போய் அடிக்ட் ஆகிடுச்சு. அடிக்ட் ஆகிட்டு வயசு என்னமோ 76-80 ஆகிடுச்சு, பல்லெல்லாம் விழுந்துருச்சு, ஆனாலும் அந்த வெத்தலை போடுறதை முடிய விட மாட்டேங்கிறது. வெத்தலை போடுறதை விடாமல் அந்த இடிக்கிற உரலை கொண்டு வாங்கங்குது. அப்புறம் அந்த இடிக்கிற உரலை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வெத்தலையும் பார்க்க அதுக்குள்ளே போட்டு இடி இடினு இடித்து அதை சின்னதாக ரவுண்டு பண்ணி அப்புறம் வாய்க்குள்ளே போட்டுக்கிறது, ஏன்னா கடிக்கிறதுக்கு பல் இல்லை, ஆனாலும் வெத்தலை போட்டாகணும். அப்போ இப்படி தான் போய் ஒரு அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டு இந்த உடம்பானது சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு தன்னை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே உயிருக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லைங்கிற அளவுக்கு சொல்லிடுது. அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு உடம்பு என்ன பண்ணுதுன்னா, ரொம்பவே தளர்ந்து போய் இனிமேல் நான் உபயோகப்பட மாட்டேங்கிற நிலை வரும்போது உயிர் என்ன பண்ணுதுன்னா கிளம்பிடும். அப்படி உயிர் கிளம்பும்போது ஒரு கடின போராட்டமாக இருக்கும். உயிர் வெளியேறும்போது பார்த்தீங்கன்னா அவளை சீக்கிரம் உயிர் பிரியறதுக்கு மனசு விடவே விடாது. யாருக்காவது சாகணும்னு ஆசை இருக்குமா? இப்போ இங்கே வாழுகின்ற மனிதன் யாராவது ஐயோ என் உடம்புட்டு உயிர் போகுதுங்களே போட்டு போகுது அப்படின்னு சொல்லுவானா? ஐயோ போகக்கூடாதுங்க, ஏதாவது டாக்டர்கிட்ட சீக்கிரம் கூப்பிட்டு போங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, இந்த டாக்டர் நல்லா டாக்டராக பாருங்கள், அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள், இல்லைனா எனக்கு ஆஸ்பத்திரியை மாற்றுங்க, இல்லைனா வைத்தியதையாவது மாற்றி செய்யுங்க அப்படின்னு கெஞ்சும். கடைசி காலத்தில் அந்த உடம்பு வந்து எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணும், ஆனாலும் முடியாது. ஏன் அப்படின்னா டேமேஜ் ஆகிடுச்சு, உடம்பு வந்து டேமேஜ் ஆன பிறகு உயிர் தங்க வைக்க முடியாது, அப்போ தானாகவே உயிர் வந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் வந்து விட்டதுனால பல மனிதர்களும் இந்த இறப்பை கண்டு அஞ்சுகிறார்கள், இந்த பிராணாவஸ்தையை கண்டுதான் பயப்படுகிறார்கள் என்று சாஸ்திரம் இங்கே சொல்லுது. அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி பிராண அவஸ்தைங்கிறது அந்த உயிர் வெளியேறுகின்ற ஒரு மிகப்பெரிய அவஸ்தை இல்லையா? இது எல்லோரும் வாழ்க்கையில் நம்ம நமக்கு வரலன்னா கூட மற்றவர்களுக்கு நடைமுறையில் பார்க்குறோம். இப்போ நமக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தான் மரணம் வரப்போகுது, ஆனால் நமக்கு இந்த மரணம் வருவதற்கு முன்னாடி மற்றவர்களுடைய மரணத்தை எல்லாம் காட்டி கொடுக்கும். பாரு, நான் இப்படி தான் வெளியே போக போகிறேன், இப்படி தான் அவன் சாக போகிறான், இப்படி தான் அவன் தாத்தா செத்தார், இப்படி தான் உங்கள் பாட்டன் செத்தார், முப்பாட்டன் இப்படி தான் செத்தார், சமீபத்தில் நம்ம அப்பா செத்தார், இப்படிலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய இறப்புகளை பார்க்குறோம். அப்போ இப்படிலாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஓ இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை விட்டாங்களே, அப்போ நாமளும் ஒரு நாள் இப்படி தானே விட போகிறோம், அப்போ இந்த உடம்பு எதுக்காக வந்தது, இங்கே என்ன அனுபவித்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்லாம் நம்ம யோசிக்கும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஆனாலும் அது எப்போ யோசிக்கணும்? வயசாகி 85 வயசு 90 வயசில் யோசிச்சு என்ன பண்ணுறது? சின்ன வயசுலேயே யோசிச்சா தான் நமக்கு நம்ம வந்த நோக்கம் என்ன, நம்ம வாழ்வதனுடைய கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம உடம்புல உயிருங்கிறது ஒன்று உறவாடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா 9 வாசல்கள் வழியா 9 நாடிகள் வழியா இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாடியும் 12 நாடிகளாக நிலை பெற்று அது 108 நாடிகளாக பிரிந்து இந்த உடம்பு முழுவதும் இயக்குகின்ற மகாசக்தியாக அந்த உயிர் சக்தி இந்த உடலிலே உறவாடி கொண்டு இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகாசக்தியாக இருக்கின்ற உயிர் சக்தி வெறும் உயிரை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கானா? இல்லை, உயிருங்கிற பிராணனோட மனசையும் வச்சுக்கிட்டு இருக்கு, உடலில் வந்து புலன்களையும் வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு இந்த உடலும் தேவைப்படுது, புலன்களும் தேவைப்படுது, மனசும் தேவைப்படுது, உயிரும் தேவைப்படுதுன்ட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது இப்படியே இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இயக்கத்தில் இந்த உடம்பானது இப்படி இயங்கிட்டு இருக்கும்போது இந்த மனசை வந்து யார் ஒருத்தன் அப்டேட் பண்ணுறானோ, இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்கு வராங்க இல்லையா, இப்போ மற்றவர்களாம் அப்டேட் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களாம் அதை எப்படியோ அது இந்த உடம்பு நான் தானே, ராமசாமி தானே நான் அப்படின்னு சொல்லி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி அந்த உடம்பை விட்டுட்டு போயிடுவான். ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் உள்ளே வந்து படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, அது இப்போ நான் இந்த உடம்பு இல்லைங்கிறாங்க, நான் வந்து இந்த மனசு இல்லைங்கிறாங்க, அப்போ நான் ஆத்மாங்கிறாங்களே, அப்போ ஆத்மா தான் எப்பயுமே இருக்குமா, அப்போ நான் சாகாதவனா, அப்போ அந்த ஆத்மா தான் நானா அப்படின்ற சிலருக்கு வந்து ஒரு அரசல் புரசலாக விஷயத்தை கேள்விப்பட்டு அப்போ நான் ஆத்மா தான் நான் அப்படிங்கும்போது நான் எப்படியாவது என்னை காப்பாற்றிக்கணும், இந்த உடம்பு தக்க வச்சுக்கிட்டு ஏதாவது வழி இருக்கா அப்படின்லாம் ஏதோ பயிற்சிகள், பிராணாயாமம், வாசி யோகம், அது இதுன்னு எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. எந்த பயிற்சி பண்ணாலும் நீங்கள் உடம்பை காப்பாற்றிக்க முடியாது, ஏன்னா உடம்பு வந்து பஞ்சபீத நியதிக்குள்ளே வர்றதுனால, பஞ்சபூதங்களுக்குள்ளே வந்துட்டதுனால அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முதுமையை தானாக அடையும். முதுமையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாமல் அந்த உடலானது தளர்ச்சி அடைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக உயிரானது 9 நாடிகளில் ஏதேனும் ஒரு நாடிகள் வழியாக வெளியேறும். அப்போ 9 நாடிகள் வழியாக வெளியேறும்போது சிலருக்கு வந்து ஆசன வாயில் வழியாக வெளியேறும், சில வயசானவங்க செத்து போன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க பாடியை தூக்கும்போது பின்னாடி ஆகிப்போயிருப்பாங்க. அப்புறம் சிலர் பார்த்தீங்கன்னா யூரின், அதாவது உயிர் வாடி வழியாக வெளியேறும், அங்கே பார்த்தா யூரின் போயிருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வாய் வழியாக வெளியேறியிருக்கோம், அவங்கள பார்த்தீங்கன்னா வாயை திறந்துக்கிட்டு ஆன்னு செத்துருப்பாங்க. இன்னொருத்தருக்கு மூக்கு வழியாகவே போகும், இன்னொருத்தருக்கு கண்ணு வழியாக போகும், கண்ணு விரைச்சிக்கிட்டு நிற்கும், கண்ணு வழியாக போயிடும். அப்போ இப்படி தான் அந்த உயிரானது உடம்பை விட்டு வெளியேறும்போது இந்த 9 வாசல்களில் ஏதேனும் ஒரு வாசலில் வெளியேறிவிடும். அப்போ இந்த மாதிரி வெளியேறுகின்ற உயிரை வந்து எந்த வாசல் வழியாக வெளியேற்றினா நல்லது அப்படின்னு யார் நினைக்கிறான்? சராசரி மனிதன் எவனும் நினைக்க மாட்டான், ஆனால் ஒரு யோகி நினைப்பான். அந்த யோகிக்கு என்ன தெரியும்னா, அவன் சரியை கிரியை கடந்து யோகத்துக்குள்ளே வந்து இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் படித்து பார்ப்பான். படித்து பார்த்த உடனே ஓ இங்கே 108 நாடிகள் இருக்குது, இந்த 108 நாடிகளில் உயிர் வந்து இப்படி உறவாடிக்கிட்டு இருக்கு, அது 12 நாடி சக்திகளாக பிரிஞ்சு இப்படி எல்லா திசைகளிலும் 9 வாசல்கள் வழியாக போய் வந்துட்டு இருக்கு. அப்போ இது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு, ஒரு காற்றடைத்த பலூன்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு ஓட்டை விழுந்தால் அந்த பலூன்குள்ளேருந்து காற்று வெளியேறிடும், ஆனால் இந்த உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 9 ஓட்டை இருக்குது ஆனாலும் காற்று வெளியே போக மாட்டேங்குது, அழகாக உள்ளேயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன், அதான் ஒரு பியூட்டி. அதாவது ஒரு பலூன்குள்ளே இருக்கிற காற்றை வெளியேற்றணும்னா ஒரு ஊசியில் வந்து ஒரு குத்து குத்துனீங்கன்னா அவ்வளோதான் புஷ்ன்ட்டு அந்த காற்று வெளியே போய் பலூன் அப்படியே ஒன்றும் இல்லாமல் சப்பளிச்சு போயிடும். ஆனால் இந்த உடம்புக்குள்ளே 9 ஓட்டைகள் இருந்துமே இதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கிற காற்றானது முழுமையாக வெளியேறாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இறைவனுடைய மகிமை. இங்கே மகிமை மகிமைன்ற சனகாதி முனிவர்களில் ஒருவராக இருக்கின்ற சனத்குமார மகரிஷி வந்து இறைவனை மகிமையில் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. இறைவனை எதில் பார்க்கலாம்? அவனுடைய மகிமையில் பார்க்கலாம். அப்போ அவனுடைய மகிமை என்னன்னா, அந்த உயிரானது இந்த உடம்புக்குள்ளே இயங்கிட்டு இருக்கும்போது வெளியேறாமல் இயங்கிட்டு இருக்கு பாருங்க. உடம்பு அழகா உள்ளே போகுது வருது, மூச்சு வந்து உள்ள சோகம் சோகம் அப்படின்னு உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த உள்ள சோனு போகுது ஹம்முன்னு வருது, சோனு போகுது ஹம்முன்னு வருதுன்னா இப்படி அழகா வெளியேறி உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த மூச்சு காற்றானது எந்த ஓட்ட வழியாமல் வெளியேறாமல் போயிட்டு போயிட்டு அழகா வந்து வந்துகிட்டு இருக்குங்க போது அந்த உயிரானது அந்த உடம்புக்குள்ளே இயங்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட அந்த உயிரை வெளியேற்றுவதற்கு 10வது நாடியாக இருக்கின்ற சுசும்னா நாடி அப்படிங்கிற ஒரு பிரம்மரந்திரத்தின் வழியாக யார் ஒருவன் உயிரை வெளியேற்றுகின்றானோ அவன் மீண்டும் பிறக்க மாட்டான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ உடனே இதை கேள்விப்பட்ட உடனே நிறைய பேர், ஓ இந்த இடம்தான் வந்து உயிர் வெளியேறணுமா, சரி அப்போ 10வது வாசல் எங்கே இருக்குது, நம்ம தலையில் உச்சந்தலையில் இருக்குது, அந்த உச்சந்தலை எங்கே இருக்குது, மண்டை மேலே உச்சி குழி, அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு ஓட்டையை போட்டு வெளியேற்றிட்டா என்ன, ஒரு ஆணியை சுற்றி எடுத்துகிட்டு வாங்கடாப்பா, இந்த தாத்தா இப்போதைக்கு சாகிற மாதிரி தெரியல, மண்டையில் ஒரு ஓட்டையை போட்டு 10வது நாடி வெளியாக உயிரை வெளியேற்றிடலாம் அப்படின்னு வெளியேற்றினாங்கன்னா வெளியேறுமான்னா அப்படியெல்லாம் வெளியேறாது. ஏன்னா இப்போது இந்த மண்டை ஓடானது கடினமான ஓடு, இந்த கடினமான ஓடுக்குள்ளே நீங்கள் எப்படி அந்த 10வது ஓட்டையை வழியாக உயிரை வெளியெடுக்க முடியும்? இது புரியாமல் நிறைய மூடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறான். அதாவது சுவாச பயிற்சியில் வந்து வாசி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வாசி வந்து புசு புசுன்ட்டு உள்ளேயே போட்டு கதி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த குடலுக்கும் அந்த மேலே தொண்டை குழிக்கும் ஓட்டு ஓட்டு ஓட்டுவான், அது உள்ளேயே ஓட்டுவாங்க. அதாவது மூச்சை வெளியே விடாமல் அந்த உள்ளேயே இயக்குற கதி ஓட்டுதல்னு பேர். அது வந்து வாசி யோக பயிற்சி முறைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பயிற்சி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா மண்டையெல்லாம் சூடேறும், அவனுடைய உடம்பெல்லாம் பயங்கரமாக சூடாகும். அப்படி சூடானவனே இந்த வாசி பயிற்சி பண்ணுறவங்களாம் என்ன ஆயிடுவாங்கன்னா நல்லா பசியோடு இருப்பாங்க. அந்த பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு எழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே சரியான பசி, ஏன்னா உடம்பு சூடு ஏற்றிடுவாங்க. அப்போது அக்னி வந்து இப்படியே சுடர் விட்டு எரியும் போது அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, உடனே எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. அவங்க எப்பயுமே இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு ஆசிரமத்தில் எங்கேயாவது மட்டத்தில் இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ நல்லா சாப்பிட்டு 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 பார்த்தீங்கன்னா இந்த வாசி யோக பயிற்சி பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொந்தி வச்சுருப்பாங்க, பயங்கரமான தொந்தியெல்லாம் வந்துடும். ஏன் அந்த தொந்தியெல்லாம் வருதுன்னா இந்த மூச்சு பயிற்சியை பண்ணி பண்ணி பிராணனை விரயம் பண்ணி பண்ணி மீண்டும் மீண்டும் அந்த சாப்பாடை எடுத்து எடுத்து உடம்பை வந்து அப்படியே ஜெய்ஜான்டிக்காக பண்ணிக்குவாங்க. உடம்பு நல்லா பெருசாக இருக்கும், வயிறு பெரிய தொந்தியாக இருக்கும், நல்லா ஆஜானுபாகவாக இருப்பார், ஆளெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே பயங்கரமான ஸ்ட்ரென்த்தாக இருப்பார். ஆனாலும் அவரால் உடம்பை காப்பாற்றிக்க முடியாது. ஏன்னா அப்படி ஜெய்ஜான்டிக்காக இருக்கிற உடம்பை வச்சுக்கிட்டு வாசி யோக பயிற்சி பண்ணி ஒன்று வேணால் பண்ணலாம். என்ன பண்ணலாம் தெரியுமா, அந்த ஆசிரமத்தில் இந்த உடம்பை சமாதி பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கலாம். கடைசியாக என்ன பண்ணலான்னா, எனக்கு ஒரு இடம் வேணால் கொடுங்க, நான் இந்த ஆசிரமத்தில் வந்து சமாதி ஆகிக்கிறேன், வர்றவங்களாம் கும்பிட்டு போட்டேன்ன, ஏன்னா நான் ஒரு பெரிய சித்தன் அல்லவா, அதனால் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அமௌண்ட்டை கட்டி நாமளும் ஒரு மெம்பர்ஷிப் வாங்கிக்கிட்டு அந்த ஆசிரமத்தில் நமக்கு ஒரு இடத்த அலாட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா தின்னு தின்னு ஒரு நாள் உடம்பு உயிர் விட்ட உடனே அவங்களே கொண்டு போய் அப்படியே உட்கார வச்சு உபதி போட்டு வில்வ இலையை போட்டு சமாதி பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அவர் ஒரு சித்தர்னு முன்னாடி போர்டு மாட்டிடுவாங்க, அப்புறம் ஜனங்கள்லாம் போய் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இதனால் ஏதாவது பலன் இருக்கான்னா ஒரு பலனும் கிடையாது. ஏன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். அதாவது எதுக்காக இந்த புரிதலை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உயிரோடு இருக்கின்ற பொழுதே இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒன்றும் சாதிக்க முடியாத அவர் வந்து அந்த சமாதிக்குள்ளே போய் உட்காந்துட்டு என்ன சாதிக்க போகிறாரு அந்த சித்தர், அந்த சமாதிக்குள்ளே அவர் ஜீவன் முக்தர் ஆகிட்டாரு, ஜீவனோடு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் ஜீவன் வந்து போகிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, ஜீவன் போகாமல் அவர் அப்படியே உடம்பு சூடாகவே இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவான். இந்த மாதிரி அவர் சாகவே கிடையாதுங்க, அவர் வந்து இந்த பயிற்சி பண்ணதுனால பாருங்கள் உடம்பு அப்படியே கற்பத்தேகமாக மாறி போச்சு, அவர் வந்து ஃபெயிலியரும் ஆக மாட்டார், அவர் அப்படியே இருக்காரு, உங்களுக்கு தெரியல ஆனால் அவர் சூட்சமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ளே இறக்கி வச்சுட்டு போட்டு இதெல்லாம் போட்டு மூடிடுவாங்க. வில்வத்தலை அப்புறம் அந்த விபூதி எல்லாம் போட்டு மூடி வச்சுருவாங்க. ஆனால் எப்பேற்பட்ட சித்தனாக உள்ளே போட்டு மூடினாலும் ஏதாவது ஒரு இடத்துல தோண்டும் போது அகழ்வாராய்ச்சி பண்ணி தோண்டும் போது பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு கூடு தான் கிடைக்கும், ஒரு பாடியும் கிடைக்காதுங்க. ஏன்னா அங்கே ஜீவனாக தான் இருக்கணும், இருக்க மாட்டார் அப்படிலாம் யாருமே கிடையாது, சும்மா எல்லாம் வந்து கதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த உடல் வந்து அப்படியே முழுசாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உடல் கிடைக்கும். பதப்படுத்தப்பட்ட உடல் அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த காலத்தில் சில சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய உடம்பை வந்து பதப்படுத்திக்குவாங்க, சொல்லிடுவாங்க சிசிர்கள்கிட்ட, பாரு நான் இறக்கும்போது நீ இந்த எண்ணெயை அது ஒரு மூலிகையை தயார் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மூலிகையில் பூரா இந்த உடம்புல குளிப்பாட்டி என்னை கொண்டு போய் அந்த குழிக்குள்ளே இறக்கி நீ வந்து அது மேலே உபுதியும் வில்வ இலையும் போட்டுடு, அப்புறம் என்னை சமாதி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுவார். அப்பயும் அவர் இறந்துதான் போவார். அந்த உடம்பு டேமேஜ் ஆயிடுச்சு அவருக்கு, உயிர் வெளியேறிட்டது. அந்த உடம்பை கொண்டு போய் சமாதி வச்ச பிறகு நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சோ 50 வருஷம் கழிச்சோ தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு அப்படியே ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆகி அப்படியே சுருங்கி கிடக்கும். ஆனால் அது முழுமையாக டேமேஜ் ஆகாது, அப்படியே ஒரு மாதிரி சூம்பி போய் கிடக்கும். ஆனால் அதை சூம்பி போய் கிடக்கிற உடம்பை எடுத்து நம்ம பார்த்து என்ன பிரயோஜனம்? இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவா இருக்குல்ல, நம்ம இந்தியாவினுடைய ஒரு பகுதி கோவான்னு இருக்கு. அந்த கோவாவில் போனீங்கன்னா ஒரு சர்ச்சினுடைய பாதிரியார் இருக்கார். ஒரு சர்ச்சினுடைய பாதிரியார் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் இங்கே இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்து இந்த கப்பல் வழியாக வந்து அந்த கோவாவை அடைஞ்சு அந்த கோவாவில் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்பிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டார். தங்கும்போது அவர் உடம்பை விட்ட பிறகு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை வந்து அதே மாதிரி பதப்படுத்தி வச்சுட்டாங்க. அது வருஷத்துக்கு ஒரு நாள் அங்கே விழா கொண்டாடுவாங்க. கோவாவில் போனீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் போனீங்கன்னா அந்த பாதிரியாரை வருஷத்துக்கு ஒரு நாள் வெளியெடுப்பாங்க. வெளியெடுத்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவர் உடம்பெல்லாம் அப்படியே சூம்பி போய் சுருங்கி போய் அப்படியே இந்த மம்மி இருக்குல்ல, இங்கிலீஷ் படத்தில் மம்மி பார்த்துருப்பீங்க, அந்த மம்மி மாதிரி அப்படியே இருக்கும். மம்மின்னா பார்க்கறதுக்கு உடம்பு மாதிரியே இருக்கும், ஆனால் எல்லாம் கண் இருக்காது, முக்கியமான உறுப்பெல்லாம் இருக்காது, அப்படியே பேய் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி தான் அந்த சாமியாரை படுக்க வச்சுருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ஏன் அழியாமல் இருக்காங்களான்னா அந்த உடம்பு டேமேஜ் ஆகாமல் இருக்கு, ஆனால் உண்மையான அந்த உடம்புக்குள்ளே இருக்க வேண்டிய உயிர் இல்லைன்னா அது எப்படி இருந்தால் என்னன்னு நான் கேட்குறேன். அது வந்து நீங்கள் அப்படியே மக்கி போய் இருந்தால் என்ன, மக்காமல் இருந்தால் என்ன, அது அப்படியே எண்ணெயில் பதப்படுத்தி பற்றி வச்சுருந்தா என்ன, பதப்படுத்தாமல் வச்சுருந்தா என்ன, அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த சமாதிக்குள்ளே போய் அப்படி உடம்பை வச்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ உண்மையாக ஒரு மனிதன் வந்து ஜீவன் முக்தனாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஜீவன் இருக்கும்போதே முக்தன் ஆகிவிட வேண்டும். ஜீவன் முக்தன் அப்படின்னா இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கும் பொழுதே ஒருத்தன் முக்தன் ஆகிட்டு அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. இந்த உடம்பை விட்ட பிறகு வெளியேறுவதற்கு பேர் விதேக முக்தி. அப்போ இங்கே ஜீவன் முக்தி நிலையை நீங்கள் அடைஞ்ச பிறகுதான் உங்களுக்கு தேகமற்ற நிலைக்கு பேர் விதேக முக்தின்னு பேர். அப்போ விதேக முக்தினா தேகம் இல்லாத அந்த தூய உணர்வோடு நம்ம கலந்து விடுகிற நிலை. ஆனால் இப்போ தேகம் இருக்கும்போதே நான் தான் பிரம்மம் என்று உணர்ந்தால் அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. அப்போ இதுதான் உண்மையான ஜீவன் முக்தியை தவிர உடம்பு இறந்து போன பிறகு அந்த ஜீவன் இருக்குது, அதை உள்ளே கொண்டு போய் பதிச்சு வச்சிருக்கோம், அது உள்ள சாவர் சித்தர் இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து தன்னைத்தானே ஏமாத்திக்கிற சில வித்தைகள்னு புரிஞ்சுக்குங்க. அப்போ ஏன் இதை இங்கே சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக, ஒரு அவேர்னஸ்க்காக சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உண்மையாக வந்து ஜீவன் முக்தி நிலையை நீங்கள் அடையணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வாழும்போதே எனக்கு ஜீவன் முக்தினா எப்படிங்க அடையிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வாழும்போதே ஜீவன் முக்தி அடையிறதுக்கு உங்களுக்கு ஞானம் கை கொடுக்கும், இந்த அத்தியாத்ம ஞானம் கை கொடுக்கும். இந்த ஞானத்தோட யோக கலையை நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டு இந்த ஆக்னா சக்கரத்துக்கு மேலே நமக்கு பிரம்ம ரந்திரத்தில் ஒரு பீனியல் சுரப்பி சுரந்துக்கிட்டே இருக்கு. அந்த பீனியல் சுரப்பிலிருந்து ஒரு திரவம் சுருக்குது இல்லையா, அந்த திரவம் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த உடம்பை இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்க வைக்கிற ஒரு சக்தியை கொடுக்கும். அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சக்தியானது உடம்பு நோய் இல்லாமல் பார்த்துக்கும், ஒரு புத்திசாலித்தனத்தை மூளைக்கு கொடுக்கும். மூளை வந்து டக்குன்னு கேப்சர் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, சீக்கிரம் பிடிச்சிக்கிறது. அதாவது இப்போது நம்ம மனிதனாக பிறந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மூளை இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி சீக்கிரம் பிடிச்சிக்கிறீங்க, இன்னொருத்தருக்கு அதை பிடிச்சிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம், மூளையில் ஏதாவது வெயிட் வித்தியாசம் இருக்கா? இப்போ ஒரு 50 மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் படிக்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, முதல் பெஞ்சில் இருக்கிறவனுக்கு எதை சொன்னாலும் டக்குன்னு பிடிச்சிக்கிறான். இப்போ ரெண்டு பேருடைய பிரெயினை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வெயிட் போட்டு பாருங்கள், ஒரே மாதிரி வெயிட் இருக்கும். சரி, ரெண்டு பேருடைய பிரெயினை கொண்டு போய் சயின்ஸ் லேபில் கொடுத்து அதில் ஏதாவது ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கான்னு ஆராய்ச்சி பாருங்கள், ஒரு மாற்றம் இருக்காது. ஆனால் எப்படிங்க இவனுடைய புரிதல் அப்படி இருக்கு, அவனுடைய புரிதல் இப்படி இருக்கு அப்படின்னா, இங்கே இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா, மனதை வந்து இவன் என்ன மாதிரி விஷயங்களை உள்வாங்கியிருக்கா, அவன் என்ன மாதிரி விஷயங்களை உள்வாங்கலை அப்படிங்கிறதுல தான் இங்கே விஷயமே இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ அந்த முதல் பெஞ்சில் இருக்கிற மாணவன் வந்து வாதியார் சொல்றத கவனிக்கிறான், மனசை ஒருநிலைப்படுத்தி வாதியார் என்ன கிளாஸ் எடுக்கிறாருன்னு அப்படியே முத்து கிளாஸையே பார்த்துட்டு இருக்கான், அந்த போர்டையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ டீச்சர் ஒவ்வொரு ஃபார்முலாவும் போடும்போது கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஓ இந்த இதை இப்படி போட்டார், இந்த இதை அப்படி போட்டார், இப்படி போட்டால் தான் ஆன்சர் வருது, அப்போ இப்படி தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்ட்டு அவன் அப்படியே அவன் ஆழ்ந்து கவனித்து அதை பிடிச்சிக்கிறான். இவன் என்ன பண்ணுவான், அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் பக்கத்து பையன்கிட்ட பேசிக்கிட்டு, அப்புறம் பாருங்கள் புக்குக்குள்ளே நான் கதை புக்கு வச்சிருக்கேன் பாருன்ட்டு அந்த கதை புக்கு எடுத்து காட்டிகிட்டு இருப்பான். அவன் பக்கத்தில் எட்டி பார்த்துட்டு அது என்னடா கதை அப்படிமா, அது அருமையான கதை புக்குன்னு அப்புறம் தரேன் உனக்கு அப்படின்ட்டு அவன் அப்படி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா கவனச்சிதறல். 50 பேருக்கு வாதியார் ஒரே மாதிரி தான் பாடம் எடுத்தார், ஆனால் ஒருத்த மட்டும் பாடத்தையே கவனிச்சுட்டு இருந்தான், மற்றவன்லாம் வந்து பாடத்தை கவனிக்காம வேற வேற யோசனையில் இருந்தான். வீட்டில் அம்மா இன்னைக்கு போன மத்தியானம் என்ன செஞ்சிருப்பாங்க, நான் சாயந்தரம் வந்து அங்கே போகலான்ட்டு இருந்தேன், இன்னைக்கு சாயந்தரம் இந்த விளையாட்டு விளையாடலான்ட்டு இருக்கேன், இப்படி ஏனேனோ கற்பனைகள் மனதில் உருவாக்குன ஒருத்தன் எப்படி பாடத்தை கவனிப்பான், அப்போ அவன் அந்த பாடத்திட்டத்தில் எப்படி ரேங்க் வாங்க முடியாமல் போகுது, ஆனால் நல்லா படித்த பையன் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டா இங்க ஆன்மீகமும் அப்படித்தான் சொல்றேன். நான் கம்பாரிசன் கொடுக்குறேன். எப்படி கம்பாரிசன் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஆன்மீக பாதையில வரும்போது இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன, இறைவன் என்பவன் யார், நான் எதற்காக வந்திருக்கிறேன், அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது, இங்க நான் யார், இந்த உலகம் எப்படி உண்மையில் இருக்கிறது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருச்சுன்னா, அதுக்கு சித்தர்கள் வழிகாட்டுறாங்க. எப்படி வழிகாட்டுறாங்கன்னா, பாருப்பா இந்த உடம்பு வந்து ரொம்ப அரிதான உடம்பு, கிடைத்தற்கரித ஒரு அருமையான உடம்பு உனக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கு பேர் வந்து மனித உடம்பு. இந்த உடம்புல தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பீனியல் சுரப்பி இருக்குப்பா, இந்த பீனியல் சுரப்பியை தூண்டிட்டீங்கன்னா உனக்கு அதுலேருந்து ஒரு திரவம் சுரக்கும், அந்த திரவம் வந்து டோப்பமைன்னு பேர். அந்த டோப்பமைன் உன்னுடைய ரத்தத்தில் கலந்ததுன்னா உன்னுடைய ரத்தத்தில் அதிகமான ஆரோக்கியம் உண்டாகும். அப்போ அந்த ஆரோக்கியம் உன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உனக்கு பெரும்பாலான நோய்கள் வராமல் தடுக்கும். மேலும் உன்னுடைய புத்தி சக்தி விரிவடைவதற்கான மன தூண்டுதலை அதிகப்படுத்தி ஒரு விஷயத்த டக்குன்னு உன்னால் பிடிச்சிக்க முடியும், உனக்கு மன ஒருநிலைப்பாடு வரும். ஆகவே நீ அந்த பயிற்சிகளை எப்படி அந்த திரவத்தை வெளிக்கொண்டு வருவது, அந்த ஆக்னா சக்கரத்தை எப்படி தூண்டுறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குண்டலினி பயிற்சி முறைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மந்திரங்களெல்லாம் ஜபம் பண்ணி அதில் நம்ம சக்தி உருவேற்றி அப்படியே நம்ம பண்ண நம்ம உடம்பானது நல்ல ஒரு தேஜஸ்க்கு வந்துடும். அப்புறம் நமக்கு புத்தி சக்தி விசாலமாகும். அப்புறம் நமக்கு அந்த கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த கிளாண்டுன்னா பீனியல் கிளாண்டு, டோபமைன் சுரக்கக்கூடிய பீனியல் கிளாண்டு வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு நீங்கள் டக்குன்னு எந்த விஷயத்த சொன்னாலும் கற்பூரம் மாதிரி உடனே சடனாக பிடிச்சிக்க முடியும். அப்படி பிடிச்சிக்கிட்டா அந்த இடத்துல நீங்கள் அடையிறதுக்கு பேர் ஞானம்னு பேர். அப்போ அந்த ஞான நிலையில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, உங்களுக்கு இந்த லெஃப்ட் ரைட்டில் சுவாசம் ஓடாது. நீங்கள் ஒரு ஞானியாக ஒரு நல்ல ஒரு தெளிவில் வந்த பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசு என்ன பண்ணணும், அப்படியே அமைதித்தன்மைக்கு போயிடும். உங்களுக்கு எல்லாம் புரிய வரும், உலகம் எப்படிப்பட்டிருக்குது, நான் எப்படி இருக்கிறேன், இறைவன் யார் அப்படின்னு எல்லாம் புரிய வந்த பிறகு உங்களுடைய சுவாசம் எப்படி இருக்கும்னா, சுஷும்னா நாடி ஓடக்கூடிய சென்டரில், அதாவது இடது பக்கமும் ஓடாது வலது பக்கம் ஓடாது, காமனாக ரெண்டு பக்கமும் மொல்லமாக போயிட்டு வரும். அப்படி போகிற மூச்சானது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சை தாண்டாது. உங்கள் மூச்சுக்கு மூக்கிலிருந்து வெளியே வர்றது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு தூரத்தில் போகிறது, 12 இன்ச்சு தூரத்தில் போகிறதெல்லாம் நிறைய பேருக்கு மூச்சு இருக்கும். இப்போ ஒருத்தர் வேகமாக ஓடிட்டு போய் நின்று அப்பாடா அப்படின்னு புசு புசுன்னு மூச்சு எடுத்தானா, அவன் முன்னாடி போய் நீங்கள் கையை வச்சிங்கன்னா 1 அடி தூரத்தில் மூச்சு காற்று வந்து அடிக்கும் அவன் கையில். கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சிட்டுறவனு கொஞ்சம் 6 இன்ச்சு வித்தியாசம். ஆனால் சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு வந்து உடல் வந்து அசைவே இல்லை, அதிகமாக அந்த இதுலேயே நிற்கிறதுனால சும்மா 1 இன்ச்சு வித்தியாசத்தில் அந்த சுவாசமானது அப்படியே மூக்கு பக்கத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது மூக்குடைய 2 துவாரங்களுக்கும் அந்த வாயினுடைய உதடுக்கும் இடையிலேயே சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு மேலே சுவாசம் வெளிப்படாது. அப்படி இருக்கிற அந்த சுவாசம் தான் சுழுமுனை நாடி என்று பெயர். அதாவது சுழுமுனை அப்படின்னா இந்த இடகலை பிங்கலை அப்படின்ற 2 நாடிகளுக்கும் சமமாக ஓடுகின்ற ஒரு நாடிக்கு வந்து சுழுமுனை நாடி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த சுழுமுனை நாடியை தான் சுஷும்னா நாடி என்று பேசப்படுது. அப்போ அந்த சுஷும்னா நாடி அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆனவனுக்கு ஞானம் இது ஓப்பன் ஆகிடும். அதாவது ஞானம் இது ஓப்பன் ஆகிடும்னா என்ன, அந்த கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகி அவன் எல்லாமே டக்குன்னு கேப்சர் பண்ணிக்குவான், கற்பூரம் மாதிரி புரிஞ்சிக்குவான். அந்த நிலைக்கு நம்ம போகிறது தான் நம்மை நாம் உணர்கின்ற நிலை என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்போ எப்படிங்க அது நடந்தது, ஏன் அந்த இடத்துல போனால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்ல, இதெல்லாம் எதுக்கு பேசினேன் அப்படின்னா, அந்த தகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மா இருக்கிற இடம் அங்கே, அதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது 10வது வாசல் பிரம்மரந்திரம் அப்படி உயிர் ஆன்மா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அது எல்லாமே எங்கே இருக்குன்னா, நம்முடைய உச்சந்தலையில் மையம் கொண்டிருக்கு. அது ஓட்ட போட்டுக்கிட்டலாம் வெளியே போகாது, அது அந்த மாதிரி 10வது வாசல் வழியாக ஓட்ட போட்டெல்லாம் போக முடியாது. நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிட்டாலே நீங்கள் பிரம்மரந்திரத்தை ஜெயிச்சுட்டு தான் அடையாளம். மண்டை ஓட்டை உடச்சிக்கிட்டெல்லாம் உயிரை விடணுங்கிற அவசியம் கிடையாது. மண்டை ஓட்டை உடச்சிக்கிட்டு உயிர் போனால் அப்போ அந்த மாதிரி எல்லாருமே எடுத்துக்கலாமில்ல. எவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் அடையணுமோ அவனெல்லாம் வந்து மண்டை நடுமண்டையில் ஆணை வச்சு ஒரு அடி அடித்தோம்னா அவன் ஞானத்தை ஞானி ஆகிடுவான். இல்லை வந்து அவனுக்கு வந்து மீண்டும் பிறக்கவே கூடாது, வாடாப்பா அப்படின்னு கூப்பிட்டு நடுமண்டையில் ஆணி வச்சு அடிச்சிங்கன்னா மீண்டும் அவன் பிறக்கவே மாட்டான். அப்படி பண்ணிடலாம்ல, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா உயிர் அது வழியாக வெளியேறதுனால இங்கே வந்து அவன் மீண்டும் பிறக்க மாட்டான் அப்படிங்கிற தவறான கான்செப்டை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. உயிர் அது வழியாக வெளியேறதுங்கிறதே கிடையாது. உயிர் வந்து வருவதும் இல்லை போவதும் இல்லை, உடம்பு தான் டேமேஜ் ஆகுது. ரெண்டாவது அந்த உயிர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல இல்லை, அது இந்த உடம்பு முழுவதும் 108 நாடிகள் வழியாக ஊடுருவி இருக்குது. அப்படி இருக்கிற அந்த உயிர் வந்து அங்கே மையம் கொண்டிருக்குது, அவ்வளோதான் விஷயம். மையம் கொண்டிருக்கிறதுனால அந்த மையத்தை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஞானியான பிறகு உங்களுக்கு அந்த ஞானத்தினால விழிப்புணர்வு வந்த பிறகு உங்களுக்கு இனிமேல் உடல் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இறைவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற ஞானமும் வந்துருச்சு, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே அடையிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்ப அந்த ஞானிகளுக்கு பிறப்பு கிடையாது, ஏன்னா அவங்க வந்து மீண்டும் பிறக்க மாட்டாங்க. அதைத்தான் இங்க பிரம்மரந்திரம் அப்படிங்கிற பேசும்போது இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த தெய்வ நகரத்தில் சிறிய தாமரை போன்ற ஒரு மாளிகை ஒன்று உள்ளது, அதனுள் சிறிய அகவெளி உள்ளது, அதனுள் எதை தேட வேண்டும், எதை அறிவதற்கு விரும்ப வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஆச்சாரியர் கீழ்வருமாறு பதிலளிக்கின்றார். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நேரம் கருதி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.